الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم تنزيل أو فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى وقال أيضا وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العلي العظيم وعن أبي هريرة رضي الله عن النبي صلى الله عليه وسلم قال ما ينتظر أحدكم إلا غنى متغيا أو فقرا منسيا أو مرضا مفسدا أو هرما مفندا أو موتا مجهزا أو الدجال فالدجال شر غائب ينتظر أو الساعة فالساعة أدهى وأمر أو كما قال عليه الصلاة والسلام எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றுகின்றேன் புகழுகின்றேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக இறைவா வித்துக்குள் நடுமரத்தை வைத்தாய் அன்று விளைகின்ற நிலமாக இதயத்தை வைத்தாய் முத்துதனை சிப்பிக்குள் வைத்தாய் நெஞ்சில் நெகிழ்த்தும் ஆசையை உறவில் வைத்தாய் இத்தனையும் படைத்திட்ட இறைவா எங்கள் இனிய தரைவா தனித்தவனே தன்னிகரற்றவனே தனக்கு உவமை இல்லாதவனே உன்னை போற்றுகின்றேன் புகழுகின்றேன் புகழெல்லாம் புகழ்ச்சிகளெல்லாம் அந்த வல்லோன் அல்லாவுக்கே உண்டாகட்டுமா சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாதி ஆலம் எமது உயிருக்கு மேலான கர்மணி நாயகம் ஹதீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அந்த வல்லோன் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அவருடைய உச்ச நேசர்கள் நண்பர்கள் நம் அனைவர்கள் மீதும் இனி இறுதி நாள் வரை வரவிருக்கக்கூடிய முழு மனித சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இடத்திலும் பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியனுக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்ல உபதேசம் செய்கின்றேன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் வல்லோன் அல்லாஹ் அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இறைநேசச் செல்வர்களே அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையிலே யாத்திக்காவுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே நம் எல்லோரையும் அல்லாஹ் படைத்ததே அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் வேறு எந்த நோக்கமும் அல்லாஹ்வுக்கு இல்லை وما خلقت الجن والإنس إلا ليعبدون மனிதரையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கின்றேன் வேறு எந்த நோக்கமும் இல்லை ஆனால் இன்றைய காலத்திலே இந்த நூற்றாண்டிலே இந்த பால்வழி மந்திரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள். நாம் எதற்காக வண்டி படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து அவர் அவர்களுடைய ஆசைகளையும் மோகங்களையும் அவர் அவர்களுடைய தேட்டங்களையும் தேடி ஓடி சென்று கொண்டிருக்கிறார்கள். படைத்தவனுடைய பலம் என்ன, எந்த நோக்கத்துக்கு படைத்தான், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய குறிக்கோள், நம்முடைய முழு மூச்சும் எதற்காக வண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று மனிதன் சிந்திக்காமல் உலகத்திலே உலக ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய போட்டிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மூச்சுக்கும் இரண்டு நன்றிகள் செலுத்த வேண்டி இருக்கின்றது. ஒன்று உள்ளே போகக்கூடிய மூச்சு, இன்னொன்று வெளியிலே வரக்கூடியது. உள்ளே சென்றது வெளியிலே வரவில்லை என்றால், வெளியிலே வந்தது உள்ளே போகவில்லை என்றால், அவன் மனிதன் என்ற பெயரையே இழந்து விடுவான். மனிதன் என்ற பெயரையே இழந்து விடுவான். எனவே ஒவ்வொரு மூச்சுக்கும் இரண்டு நன்றி செலுத்த வேண்டியிருக்கின்றது. படைத்தவனை சந்தோஷப்படுத்த வேண்டிய நேரத்திலே உலகத்திலே படைக்கப்பட்டவர்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டு இன்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? இதை படித்தவர்களே, பட்டம் தரித்தவர்களே, தனவந்தர்களே, ஏழைகளே, இந்த உலகத்திலே மாடா மாளிகையிலே கோட்டையிலே வாழக்கூடியவர்களே, பட்டியிலே பட்டிக்காட்டிலே தொட்டியிலே வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எதற்காக வண்டி வாழுகின்றீர்கள்? பிறந்ததற்காக வண்டி வாழுகின்றீர்களா, அல்லது வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வண்டி வாழுகின்றீர்களா? பிறந்தவர்கள் யாவரும் உயிரை இழந்துதான் ஆக வேண்டும், உயிரை பிறந்துதான் ஆக வேண்டும். இங்கே வாழ வரவில்லை, நாம் மாள வந்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே நமக்கு சுவர்க்கம் கிடையாது. எனவேதான் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், மாயன் தலர் ஆகதுக்கும், எதை எதிர்பார்க்கின்றீர்கள், எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். இன்று என்ன செய்வது, நாளை என்ன செய்வது, நாளை மறுநாள், இந்த வருடம் முடிந்தால், 2015 பிறந்தால், மஹர்ரம் பிறந்திருக்கின்றது, 1436 பிறந்திருக்கின்றது, அது ஞாபகத்திலே இல்லை. புது வருடம் பிறந்திருக்கின்றது, அது தெரியாது. ஆனால் எதிர் வரக்கூடிய வருடத்திலே நான் எப்படி இருக்க வேண்டும், இன்னும் ஒரு 10, 20, 30, 40, 50 வருடங்கள் சென்றால் நான் எந்த நிலையிலே இருப்பேன் என்பதை மனிதன் சிந்தித்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு சின்ன ஒரு 10 ரூபாவை முதலாக போட்டவன் 10 லட்சத்தை எதிர்பார்க்கின்றான். ஒரு சவன டிக்கெட் 10 ரூபாய்க்கு வாங்குறான், வாங்கி அவன் 10 லட்சத்துடைய எதிர்பார்ப்போடு இருக்கிறான். எனக்கு 10 லட்சம் விழுந்தால் நான் அப்படியாகி இப்படியாகி நான் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பேன் என்று நினைக்கின்றான். 10 ரூபாய்க்கு இவ்வளவு பெருமதி என்றால், 10 லட்சத்தை போட்டு வியாபாரம் செய்யக்கூடியவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எனவேதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மாயன்தலுவாஹதுக்கும், நீங்க எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? ஏ வாலிபர்களே, வயோதிபர்களே, படித்தவர்களே, பாமரர்களே, அறிவாளிகளே, புத்திஜீவிகளே, எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? நான் சொல்லக்கூடிய இந்த ஏழை தவிர வேறு எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? இந்த ஏழுக்குள்ளே தான் உங்களுடைய வாழ்க்கை அமைய போகின்றது. இந்த ஏழுக்குள்ளே அமைய போகின்ற வாழ்க்கை, இந்த ஏழில ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் உங்களால் எந்த அமலும் செய்ய முடியாமல் ஆகிவிடும். எனவே அமல்களிலே போட்டி போடுங்கள். பாதிரூபில் அமாலி சபா, இந்த ஏழு விடயங்களுக்கு முன்னாடி அமல் செய்து கொள்ளுங்கள், அமல் செய்து கொள்ளுங்கள். இப்பதான ஃப்ரீயா இருக்கிறோம், ஃப்ரீயா இருக்கும் போது அமல் செஞ்சு கொள்ளணும். சீசன் வரும்போது நம்முடைய தொழில்களை செய்து கொள்கின்றோம். அந்த சீசன் எந்த நாளும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அமல் செய்வதற்குரிய சீசன் இதுதான். 100% நோய்க்கு பேர்தான் மவுத். சின்ன தலைவலி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், பிரஷர் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஹார்ட் இருக்கலாம், உயிர் போகவில்லையே. உயிர் போனால் அதுதான் 100% நோய்க்கு பேர் மவுத். மவுத்தாகுவதற்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் ஒரு நிமிடம் இருந்தாலும் அந்த நிமிடத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நாம் கழித்து விட்டு சென்று விட வேண்டும். ஆகையினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமது உயிருக்கு மேலான முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டினார்கள், இந்த ஏழை தவிர வரை எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த ஏழுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை வருவதற்கு முன்பாக அமல் செய்து கொள்ளுங்கள். முதலாவது அட்டூழியம் செய்யக்கூடிய பணம் வந்துவிடலாம், அத்துளியம் செய்யும் பணம் வந்துவிடலாம், அதற்கு முன்பாக அமல் செய்து கொள்ளுங்கள். அத்துளியம் செய்யும் பணம் என்றால் கொலை, கொள்ளை, மது, மாது இப்படியான பல விடயங்களுக்கு அது இழுத்து சென்று விடும், அமல் செய்ய நேரம் கிடைக்காது. சொல்லப்படுகின்றது, இரண்டு நண்பர்கள் மிகவும் நகமும் சதையுமாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் அங்கே அரசனாக ஆகிவிட்டார், மற்றவர் ஏழையாகவே இருந்தார். அரசனை நண்பனை சந்திக்க எத்தனையோ தடவை சென்று வருகின்றார், அவருக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஒரு தடவை அனுமதி கொடுக்கப்பட்டது. அங்கே சென்று நண்பரை பார்க்க சென்று வேறு ஏதும் வாங்கி வரச் செல்லவில்லை, நண்பனை பார்க்க செல்கின்றார். அங்கே உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏற இறங்க அவரை பார்த்துவிட்டு அரசர் கேட்கின்றார், நண்பர் நீ யார் என்று கேட்கின்றார். நான் யார் என்பது இருக்கட்டும், உங்களுடைய அரசனுடைய கண் குருடாகிவிட்டது என்று கேள்விப்பட்டேன், அதனால் பார்க்க வந்திருக்கின்றேன் என்று அந்த மற்ற ஏழை நண்பர் சொல்லிவிட்டு வருகின்றார். பணம் வந்தால், அட்டூழியம் செய்யும் பணம் வந்தால் எந்த அமலும் செய்யவிடாது, நண்பனை கூட மறைத்துவிடும். யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, பணக்காரன் பைத்தியக்காரன் என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. எந்த பணக்காரன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தீனுக்காக தன்னுடைய பணத்தை செலவு செய்கின்றானே இந்த பணக்காரன் இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணம் படைத்தவர்கள், தீனுக்காக செலவழித்தார்கள். அவர்தான் இந்த உம்மத்திலே யாரும் சுவர்க்கம் நுழைய முடியாது அந்த உயர்ந்த ஹலரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கம் நுழைய முன்பு யாரும் நுழைய முடியாது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பணம் தீனுக்கு செலவு செய்யப்பட்டது. எனவே அவர்கள் தான் புத்திசாலிகள். எந்த பணம், எந்த தனவந்தர் தீனுக்கு செலவு செய்யவில்லையோ அவர்தான் பைத்தியகாரன். ஏனென்றால் இந்த உலகத்துடைய மாயா ஜாலங்களிலே அவன் மாட்டிக்கொண்டான். இந்த துன்யா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், பணக்காரர்களை ஏமாத்துகின்றது. இந்த பணக்காரர்களை, தீனோடு சம்பந்தம் இல்லாத பணக்காரர்கள், மாஷா அல்லாஹ், பெருமைக்காக வேண்டி அல்ல, புகழ்ச்சிக்காக வேண்டி அல்ல, நம்முடைய ஊரிலே உள்ள தனவந்தர்கள் தெரிந்தும் தெரியாமலும் அள்ளி கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை மேலும் உயர்த்துவானாக. அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பணம் எது அட்டூழியம் செய்யுமோ, இந்த அட்டூழியம் செய்யக்கூடிய பணம் வந்தால் நான் அப்படி செய்வேன், இப்படி தொழுவேன், ஹஜ்ஜி செய்வேன் என்று யாரும் நினைக்க முடியாது. அவனை அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த பணத்தை விட்டும் அந்த பணம் வந்து சேர்வதற்கு முன்பாக அமலிலே போட்டி போடுங்கள். அல்லாஹ்வும் சொல்லுகின்றான், உங்களுடைய ரப்புடைய மகபிரத் மன்னிப்பும் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்லுகின்றான். விரைந்து என்றால் ஆடு மாடு ஓடி வருவது ஓட்டம் அல்ல, விரைந்து ராய்ந்து பருந்து ஆக உயரமாக பறக்கக்கூடியதுதான் பருந்து. அந்த பருந்து அந்த உயரத்தில் இருந்து கோழி குஞ்சை பார்த்த உடனே மிக வேகமாக வந்து ராய்ந்து கொண்டு செல்லுகின்றது. இந்த வேகம் அமல்களிலே இருக்க வேண்டும். ஆனால் இன்று உலகத்தை தேடக்கூடிய உடையத்திலே குதிங்கால் முதுகிலே படும் அளவுக்கு நாய்விட்ட காசி குறைப்பதில்லை, வேப்பெண்ணை வித்த காசி கசக்குவதில்லை என்று இன்று ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிலேயோ ஓட்ட போட்டி, எதிலேயோ பந்தயம். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த விடயத்திலே போட்டி போடுங்கள், அமல் செய்யக்கூடிய விடயத்திலே நீங்கள் போட்டி போடுங்கள். இன்று அமல் வெள்ளிக்கிழமை ஜும்மா மட்டும்தான் அமல் மாதிரி தெரிகின்றது. முஸ்லிம் வாசிக்கப்படுகின்றது, ஒரு 10 நபர்கள் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகை, பெருநாள் தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை மட்டும். ஐங்கால தொழுகை எங்களுக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லை என்றால் நீங்கள் மரணித்த பின்பு உங்களை தூக்கிக் கொண்டு வந்து இங்கே தொழுகிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் தொழுகை ஒரு மனிதனுடைய தலையாய கடமை. இந்த கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் உயிரோடு இருக்கும் போது தொழாதது, உயிர் போன பின்பு ஏன் அதை கொண்டு வந்து தொழுவிக்க வேண்டும்? ஏனென்றால் நம்முடைய பழக்கம், நம்முடைய மார்க்கத்திலே அப்படி தொழுவித்து பழகிவிட்டோம். என்ன செய்வது என்று தொழுவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவர் அவர் தொழுவதுதான் அவர் அவருக்கு. நான் தொழுது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் தொழுது எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் துவா செய்தால் அல்லாஹ் கொடுப்பான். அன்புக்குரியவர்களே, இல்லாவினன் அட்டூழியம் செய்யக்கூடிய பணத்தை எதிர்பார்க்கின்றீர்களா? அந்த பணம் வருவதற்கு முன்பாக அமல் செய்யுங்களேன். அல்லது இரண்டாவது, உங்களை அல்லாவை மறக்கடிக்கக்கூடிய வறுமை வந்துவிடலாம். அல்லாவை மறக்கடிக்கக்கூடிய வறுமை, நமக்கு வறுமை என்றாலும் என்னவென்று தெரியாது, அட்டூழியம் செய்யக்கூடிய பணம் என்றாலும் தெரியாது. அந்த இருவரும் பள்ளிக்குள்ளே வருவது மிகவும் கஷ்டமாக இருக்கும். இங்கே இருப்பவர்கள் அந்த இரண்டையும் தாண்டியவர்களாகத்தான் இருக்க முடியும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அட்டூழியம் செய்யக்கூடிய பணம் உள்ளவன் நேர காலத்தோட பள்ளிக்குள்ளே வரமாட்டான். அல்லாவை மறக்கடிக்க வைக்கும் வறுமை, அவனும் பள்ளிக்குள்ளே வரமாட்டான். ஏனென்றால் அவனுடைய வறுமையை தீர்க்க ஓடி திரிவான். காதல் சில நேரம் இந்த பக்தர், இந்த ஏழ்மை, இந்த வறுமை இருக்கின்றதே குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். எனக்கு மட்டும்தானா இவ்வளவு சோதனை, எனக்கு மட்டும்தானா இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நோய், எத்தனையோ தனவந்தர்கள், எத்தனையோ செல்வந்தர்கள், எவ்வளவு பேர், உனக்கு மாற்றம் செய்யறவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு வயிறு புடைக்க நடமாடிக்கொண்டு நெஞ்சு நிமிர்த்திக் கொண்டு செல்லுகின்றார்கள், அவர்களுக்கு கொடுப்பதில்லையா? அல்லாஹ்வுக்கு என்ன கண் இருக்கின்றதா என்று காதல் பக்ரு ஐயக்கூன குஃப்ரா, குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள். எனவேதான் இந்த வறுமை வந்தால் உங்களால் அமல் செய்ய முடியாது. இந்த வறுமைக்கு முன்பாக அமல் செய்து கொள்ளுங்கள். உலகமே காது திறந்து இந்த ஹதீஸை கேட்டுக் கொள்ளட்டும். உலகத்துக்கு சொல்லுகின்றோம், நிம்மதி தேவையா, சந்தோஷம் தேவையா? இஸ்லாத்துக்குள்ளே பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். இஸ்லாத்துக்குள்ளே பரிபூர்ணமாக நுழைந்து விட வேண்டும். சொல்லப்படுகின்றது காதல் பக்ருவா இயக்குன குப்ரா, சில நேரம் குபுர் சிறக் இணை வைத்தலுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் இந்த வறுமை. இதை எதிர்பார்க்கின்றீர்களா? வேறு எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? மூன்றாவது, உங்களை சின்னாபின்னப்படுத்தக்கூடிய நோய் வந்துவிடலாம். இருந்தால் எழும்ப முடியாது, எழும்பினால் இருக்க முடியாது. பள்ளிக்கு போய் வருகின்றேன் என்றால் இந்த வயசுல பள்ளிக்கு போறதா, இந்த வயசுல தாடி வைக்கிறதா, இந்த வயசுல ஹஜ்ஜி செய்யறதா, அப்படி என்று ஒரு சிலர்கள் பேசிக் கொள்வார்கள். இப்ப 40 பிந்தி, 60 பிந்தி, 70 பிந்தி, 70க்கு பின்னாடி இருப்பாரா? யார் எழுதி கொடுத்தது? எப்போது இருப்பார், எப்போது மரணிப்பார் தெரியாது. தாயுடைய வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கின்றது, ஆனால் அந்த குழந்தைக்கே தெரியாது நாம் மரணிக்க போகின்றோம் என்று. ஆனால் அந்த தாய்க்கு கொஞ்சமாவது தெரிய வேண்டும் அல்லவா? நம்முடைய சிந்தனைப்படி தாய்க்கு தெரியாமலே உயிர் எடுக்கப்படுகின்றது. எப்படி வந்தார், மலக்குள் மௌத் எப்படி சென்றார், எப்படி உயிர் எடுத்தார் தெரியாது. அசருக்கு முன்னாடி நான் மரணிக்க போகின்றேன் என்றால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? அதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். 5 விடயங்களை அல்லாஹ்வை அன்றி இவர் யாரும் அறிய முடியாது. அதில் ஒன்றுதான், எந்த இடத்திலே நீங்கள் மரணிப்பீர்கள், எப்போது மரணிப்பீர்கள் தெரியாது. சாஸ்திரவாளர்கள் சொல்லட்டுமே பார்க்கலாம், அன்புக்குரியவர்களே, அதுவெல்லாம் பொய் என்பது இந்த ஐந்து ஆயத்துகளையும் அல்லாஹ்வை நம்பியவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆகையினால்தான் உங்களை சின்ன பின்னப்படுத்தக்கூடிய நோய் வந்து விடலாம். நோய் வந்தால் எந்த அமலும் செய்ய முடியாது. 40 பிந்திதான் நான் சொல்லுவது, முன்சத்திலே நின்று சொல்லுவேன், 5 நேரம் சொல்லுவேன், உம்ராவுக்கு செல்லுவேன், ஹஜ்ஜி செய்வேன், நோன்பு பிடிப்பேன், 40 அரவாசி நோய் வந்துவிடும். முந்திதான் பட்டங்களை பேருக்கு முன்னாடி போடுவார்கள், இப்ப அதுவும் பயப்படுறாங்க. நிறைய நோய்களை தான் முன்னுக்கு போடுவாங்க. நோய் இருப்பது ஒரு பெருமை மாதிரி. சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இனி பேர்கள் எல்லாம் எடுத்து போட்டு நிறைய பேர் சொல்லாது. அதனால A to Z வரைக்கும் அப்படியே பேர் வைத்துருவாங்க. A என்றா 1, B என்றா 1, அப்படியே எல்லாத்துக்கும் பேர் வைத்து விடுவார்கள். எல்லா நோயும் வந்துடும். நோய் வந்ததுக்கு பின்னாடி எந்த அமல் செய்யறது? உடம்புல செம்பிருக்கும் போது, ஜவானாக வாலிபமாக இருக்கும் போது அமல் செய்ய வேண்டும். அமல் செஞ்சா என்ன கிடைக்கும்? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதனுடைய நன்மையை நம்மளால விளங்க முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய சூராவிலே சூரத்து தீனிலே வந்திருக்கின்றது, இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு வாமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் அஜ்ருன் கைரு மம்னூன், அளவிட முடியாத நன்மை, அளக்க முடியாத அவ்வளவு நன்மை. ஒரு தொழிலை செஞ்சா அளந்துதான் சம்பளம் தருவாங்க. ஒரு விஷயத்துல வியாபாரத்துல லாபம், அது எண்ணி அளந்து அப்படித்தான் தருவாங்க. இங்க எண்ணாம அளக்காம தாரவங்க யாரும் இல்ல. ஒரு நாள் வேலைக்கு வராட்டி அதுல சம்பளத்துல கழியும். அல்லாஹ் நிரப்பமான கூலி கொடுக்கிறான். பின்பு நிரப்பமான கூலி ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இந்த கிள்ளி திரண்டி அதில் எடுத்து இதில் எடுத்து கொடுக்கிறது இல்ல, நிரப்பமாக கொடுப்பான். இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் எழும்புவார், அவருக்கு நிரப்பமாக கொடுக்கப்படும். கபரில் இருந்து எழும்பினா ஓடுவாங்க அவங்களோட அமலை பார்க்கறதுக்காக வேண்டி. அதனாலதான் இந்த 7 விஷயங்களுக்கு முன்பாக அமல் செய்து கொள்ளுங்க. நீங்க வெள்ளையா கருப்பா நெட்டையா குட்டையா அரபியா அஜமியா இதெல்லாம் பார்க்கறது இல்ல, உங்களோட உள்ளத்துல அமல் இருக்குதா, ஈமான் இருக்கிறதா? எழும்பினுடன் அவங்க அவங்களுக்குரிய பாதையில ஓடுவாங்க. ஓடி போய் எதை பார்ப்பாங்க? அமல் இருக்குது, அவங்களோட அமலை பார்ப்பாங்க. ஒரு பக்கம் அமல் செய்யறாங்க, மறுபக்கம் அதை அழிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யறாங்க. கூட்டி கழிச்சி பார்த்தா எங்க வர போகின்றது? கண்ணால பாவம் செய்யறது, கையால விக்கிரம் செய்யறது, இதுக்கும் அதுக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்மளால கூட்டவும் இயலாது கழிக்கவும் இயலாது. அங்க மறுமையெல்லாம் நடக்கும். சமையாமல் அணுவளவு நன்மை செய்தால் அதையும் கண்டுகொள்வார், அணுவளவு தீமை செய்தால் அதையும் கண்டுகொள்வார். அங்க போனதுக்கு பின்னாடிதான் கவலைப்படுவாங்க. ஏன் அதுக்கு முன்னாடியும் கவலைப்படுவாங்க? கபர்ல கொண்டு வெச்சுடனே நபி அவங்களை காட்டப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமல் செய்திருந்தால், நபியுடைய சுன்னத்தை பின்பற்றி இருந்தால், அழகான முறையில் இவர்தான் என்னுடைய தலைவர், எனக்கு வழிகாட்ட வந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அழகான பதில் சொல்லி விடுவார்கள். இல்லை என்றால் ஹாய் ஹாய் லா அதிரி, எனக்கு தெரியாதே, கை சேதமே, இது யாரு எனக்கு தெரியாதே என்று அங்கே புலம்ப ஆரம்பித்து விடுவார். ஃபைனல் மபர், எங்கப்பா ஓடுறது என்று நினைப்பாரு, எங்கேயுமே ஓடையலாது. இது அல்லாஹ் நன்மை தீமைக்குரிய கூலி கொடுக்கக்கூடிய இடம். எங்கேயும் ஓடவும் இயலாது, ஒழிக்கவும் இயலாது. எங்களுடைய தொழில் மாதிரி எங்களுக்கு ஒன்றுமே செய்யலா, எங்களுக்கு தொழுக இயலாது. உங்களோட தொழில மாத்துங்கோ, தொழுக ஏழுமான தொழிலாக மாத்துங்கோ.
நாங்க இப்படி பயணம் போய் வருவதனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி என்றா உங்களோட பயணத்தை நிப்பாட்டுங்க, ஊர்ல இருந்து நீங்க எந்த அமல் செஞ்சுக்கிது நீங்க தொழில் செய்யலாமோ அந்த தொழிலை தேர்ந்தெடுங்க. ஆயிரம் இல்ல லட்சக்கணக்கான தொழில் இருக்குது, சில தொழில் வட்டி தொழில், அந்த தொழிலே இருக்கிறாரு. ஏன் என்னால அதை விட இயலாது, அதை விடுறது ஒரு அமல். எப்படி தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது நன்மையோ அதே மாதிரி ஹராத்த விடுறது அமல் நன்மை. எனவே மூன்றாவது உங்களுக்கு உங்களை சின்ன பின்னப்படுத்தக்கூடிய நோய் வந்து விடலாம், நோய் வந்து அமல் செய்ய இயலாது. சில நோய் வந்து முத்தி எல்லாம் முடிஞ்சு இனி மௌத்தாக போறாருண்டா அது விளங்க வேண்டி வரும். இதுதான் நோய். சரி, இனி அவருக்கு வைத்தியம் செய்ய முடியாத நிலைமை, இனி உங்களோட ரப்பகிட்ட கேட்டுக் கொள்ளுங்கோ அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒன்றுமே செய்யலாம். எந்த காசி பணம் சொத்து செல்வம் எல்லாத்தையும் செலவழிச்சு என்ன காப்பாத்துங்கோ, யாரு காப்பாத்துறது? அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். அந்த நோயையும் தாண்டினால் அவ்ஹரமன் முஃபிதா, நாலாவது உங்களை உங்களுடைய எலும்புகளை சின்ன பின்னப்படுத்தக்கூடிய வயோதிகம் வந்துவிடலாம். அங்கே படுத்தால் எழும்ப முடியாது, எலும்பு இருந்தால் நிற்க முடியாது, நின்றால் இருக்க முடியாத நிலை. ஓடினோம் பாய்ந்தோம் எவ்வளவோ கூத்துகளை காட்டினோம், ஆனால் ஒரு எட்டெடுத்து கூட நடக்க முடியாத வயோதிகம் வந்துவிடலாம். இதற்கு பின்பு அமல் செய்ய முடியாமல் ஆகிவிடும். அமலிலே போட்டி போடுங்கள். ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லோரும் அமல்களில் ஈடுபடுங்கள். ஒரு மரத்துக்கு மறைஞ்சாலும் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சலாத்தை பரத்துங்கள். இப்பதான சலாம் சொன்னது, பரவாயில்லை, அது ஒரு அமல். கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று சலாத்தை பரத்த மாட்டார்கள். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள். இன்றைய நிலை முஸ்லிமா காஃபிரா என்று தெரியாத நிலை உருவாகி இருக்கின்றது. ஒரு காலம் முஸ்லிம் என்றால் இஸ்லாமிய சின்னங்களோடு, ஆனால் அது இல்லை இது இல்லை என்று கடைசியாக இவர் முஸ்லிமா இல்லையா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. அந்த நிலையில் இருந்தால் எப்படி நாங்கள் சலாம் சொல்லுவதென்று சிலர் கேட்கின்றார்கள். நீங்கள் முஸ்லிம் என்று நினைத்து சொல்லுங்கள். அவர் காபிராக இருந்தால் அவர் பதில் சொல்லட்டும், சொல்லாமல் இருக்கட்டும், உங்களுக்கு சலாம் சொல்லுவதுதான் பொறுப்பு. அவர் பதில் சொல்ல வேண்டும் என்பது பொறுப்பு அல்ல. கலாத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? நீங்கள் நல்லா இருங்கள், நீங்கள் தாண்டி சமாதானமாக இருங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்ற துவா தான் சலாம். அவர் மாறி நமக்கு அதற்குரிய கைங்கரியம் செய்தால் அவர் நல்ல மனிதர், இல்லை என்றால் அதற்குரிய பதிலை அல்லாஹ் நமக்கு தருவான். எனவே ஹரமன் முஃப்னிதன், உங்களுடைய எலும்புகளை சின்ன பின்னப்படுத்தக்கூடிய அந்த வயோதிகம் வந்துவிடலாம். அந்த வயோதிகத்துக்கு முன்பாக அமல் செய்து கொள்ளுங்கள். இந்த ஏழு விடயத்தையும் விரிவாக சொல்ல வேண்டும், ஆனால் இதை ஜும்மாவிலே சொல்லுவது சாத்தியம் அல்ல. மிகவும் சுருக்கமாக சொல்லுகின்றேன், ஐந்தாவது திடீர் மரணம் வந்துவிடலாம். திடீர் மரணம் வந்துவிடலாம். இப்பதான பேசிக் கொண்டிருந்தாரு, ஆமா இப்பதான் பேசிக் கொண்டிருந்தார், பேசிக் கொண்டிருக்கிறவர் மௌத் ஆகுவது இல்லையா? இப்பதான் என்னோடு சாப்பிட்டாரு, சாப்பிட்டார், அவருடைய ரிஸ்க் முடிந்து விட்டது, இதோ அவர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான், அல்லாஹ் அவரை எடுத்து விட்டான். மரணம் இரணம் இரண்டுமே ஒரு மனிதனை தேடிக்கொண்டு வருகின்றது. எப்போது இரணம் முடிகின்றதோ அங்கே மரணம் வருகின்றது. அவன் எப்படியும் படைப்பான், எப்படியும் எடுப்பான். அவனுடைய படைப்பிலே யாரும் சம்பந்தம் இல்லை. அவன் எறும்பை படைத்தவனும் அவன், யானையை படைத்தவனும் அவன். யானையை வரைந்து காட்டுங்கள், வரைந்து காட்டலாம். எறும்பை வரைந்து காட்டுங்கள், எறும்பை படைக்க வேண்டாம், எறும்பை எறும்புடைய சைஸுக்கு வரைந்து காட்டுங்கள், பார்க்கலாம். பிறந்திருக்கின்றார்களா, பிறக்க போகின்றார்களா, யார் இருக்கின்றார்கள்? எறும்பை வரைய முடியாத பலகீனமான நாம் அல்லாஹ்வோடு போட்டி போட தேவையில்லை. அல்லாஹ் பூவை மட்டும் மணக்க வைக்கவில்லை, அல்லாஹ் வேரையும் மணக்க வைத்திருக்கின்றான், காயை மணக்க வைத்திருக்கின்றான், ஏலக்காயை மணக்க வைத்திருக்கின்றான், பட்டையை மணக்க வைத்திருக்கின்றான். அவனுடைய படைப்பு கருவப்பட்டையை அல்லாஹ் அழகான முறையிலே மணக்க வைத்திருக்கின்றான். கருவேப்பிலை இலையை மணக்க வைத்திருக்கின்றான், வேரை மணக்க வைத்திருக்கின்றான், நன்னாரி வேர் வெட்டி வேரை மணக்க வைத்திருக்கின்றான். ஏன் அல்லாஹ் நாடினால் மரத்தையே மணக்க வைக்கலாம், ஏனென்றால் படைப்பவன் அவன். சந்தன மரத்தையே மணக்க வைக்கவில்லையா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நாடிய விவகாரம் படைக்கின்றான், அவன் நாடிய மாதிரி படைக்கின்றான், அவன் நாடிய மாதிரியே மரணிக்க செய்கின்றான். எனவேதான் திடீர் மரணம் வந்துவிடலாம். ஒரு மெழுகுதிரி பத்துகின்றது, அதை ஊதினால் அது கரண்டை காலுக்கு வந்து, பின்பு முட்டுக்காலுக்கு வந்து, பின்பு இடுப்புக்கு வந்து, பின்பு தோலுக்கு வந்து, அதன் பின்பு தலைக்கு வந்து அணைவதில்லையே. ஊதிய உடனே பொசுக்கென்று அணைந்துவிடுமே. இதுதான் திடீர் மரணம். தௌபா செய்யக்கூடிய நேரம் கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான், திடீர் மரணம் வந்துவிடும். அதற்கு முன்பாக அமல் செய்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே. போட்டி பொறாமைகள் துனியாவுடைய வாழ்க்கையிலே வேண்டாம். இவர் என்ன பயான் செய்கிறது, இவர பயான நான் கேட்கிறதா, ஒரு நாலு பேர் இன்னொரு மௌலவியை கொண்டு வந்தால் இவர பயானை கேட்பதா, போட்டியும் பொறாமையும். இது பயானை சொல்லுவது ஏனென்றால் உங்களுடைய தொழில்களை சொன்னால் கோபித்துக் கொள்வீர்கள். தொழிலிலே, விவசாயத்திலே, உத்தியோகத்திலே, அண்டை அயலவர்களே, சொந்தத்திலே, பந்தத்திலே எத்தனையோ பிரச்சனைகள். அத்தனை பிரச்சனைகளுக்கும் வழி அமல் செய்யுங்கள். இந்த துனியாவுடைய அந்த மாயா ஜாலங்களை மறந்து விடுங்கள். அல்லாவுக்காக வேண்டி வாழுங்கள், அல்லாவுக்காக வேண்டி வாழுங்கள். நானும் முழுமையாக வாழ்கின்றேன் என்று சொல்லவில்லை, வாழ எத்தனைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னையும் உங்களையும் பூர உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனைவர்களையும் அல்லாவுக்கு வழிபடக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். திடீர் மரணம் வந்துவிடலாம். இப்பதான பயான் செய்தார், பயான் முடிய ஆள் மவுத்து என்ன செய்வது? மூன்று இடத்திலே பேரை எடுத்து விடுவார்கள். ஒன்று, குழந்தை பிறந்தவுடனே குழந்தை பாபா என்று பேர் வைப்பார்கள், இடையிலே பேர் வரும். இரண்டாவது, திருமண பந்தத்தில் இருக்கும் போது அங்கே மாப்பிள்ளை பொன்னி என்ற பெயரை வைப்பார்கள், உரிய பெயரை எடுத்து விடுவார்கள். இனி மூன்றாவது மரணம் வந்துவிட்டது என்றால் மையத்து ஜனாதா என்று சொல்லுவார்கள். ஹசரத் என்றோ மௌலவி என்றோ பெயரை சொல்லியோ அந்த விடயங்களே நடக்காது. என்ன நடக்கும்? ஜனாதா குளிப்பாட்டியாச்சா, ஜனாதா தொழுது வைத்து முடித்து விட்டார்களா, அடக்கம் செய்து விட்டார்களா என்ற ஜனாசா என்ற பெயரை வைத்து விடுவார்கள். எனவே எந்த பேரும் இல்லாமல் வந்த நாம் கடைசி நேரத்தில் பேர் இல்லாமல் செல்லுகின்றோம். அல்லாஹ் இன்னாருடைய மகன் இன்னார் என்று பேர் சொல்லி எழுப்பி சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். திடீர் மரணம் வந்துவிடலாம். மௌத்தானதுக்கு பின்னாடிதான் அவருடைய நலவுகளை பேசுவார்கள். ஆகா, இப்படி செய்தாரே, அப்படி செய்தாரே என்று இருக்கும் வரைக்கும் சகோதரரே, நானா, தம்பி, மச்சான், இப்படியான உறவுகள் எல்லாம் மறந்துவிடும். மௌத்தானால் மையத்தில காதுக்குள்ள ஏதோ போய் ஊதுவார்கள், மன்னிப்பு கேட்பார்கள். மையத்தில மன்னிப்பு கேட்கிற சமுதாயம் நம்முடைய ஊர்லையும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருத்தரும் நினையுங்கள், ஒரு மையத்தை குளிப்பாட்டுகின்றார்கள், கபனிடுகின்றார்கள், தொழுவிக்கின்றார்கள் என்றால் என்னுடைய மையத் நான் தான் அது என்று ஒவ்வொருத்தரும் நினைத்துக் கொள்ளுங்கள். துனியாவுடைய ஆசா பாசங்களை மறந்து விடுவோம், அமல்களிலே இறங்கி விடுவோம். அவு மௌத்தன் முஜிஹிதா அவிஜால் என் அல்லது தஜ்ஜால் வந்துவிடுவான். எதிர்பார்க்கக்கூடிய கெடுதிகளிலே மிகவும் பயங்கரமான கெடுதி தஜ்ஜாலுடைய கெடுதி. எனவே அந்த தஜ்ஜாலுடைய கெடுதிக்கு முன்பாக அமல் செய்யுங்கள். தஜ்ஜால் வருவான், மக்கா மதீனாவை தவிர மற்ற எல்லா நாடுகளுக்கும் சுத்தி வருவான். நம்முடைய நாட்டுக்கு வருவானா என்று சிலர் கேட்கின்றார்கள். மக்கா மதீனாவிலே நம்முடைய நாடு, நம்முடைய நாடும் இல்லை, நம்முடைய ஊரும் இல்லை. வருவான், வானத்தின் பக்கம் கையை அசைப்பான், வானம் பொழியும். விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து நீய தாக்கி துவா செஞ்சு கந்துரி கொடுத்து மழை பொழியல்ல, சில நேரத்தில் பொழிகின்றது. ஆனால் தஜ்ஜால் வந்து நிறுத்தின உடனே மழை பெய்யும். பூமிக்கு கையை அசைப்பான், பூமி விளைச்சலை வெளியாக்கும். பிச்சை வாங்க வரவங்கள்ட்ட கையை நீட்டி அம்மாவுக்கு ரெண்டு மாசமா ரொம்ப கவலை, குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சிக்கல். எந்த குடும்பத்தில் சிக்கல் இல்லை, பிச்சை வாங்க வரவங்களுக்கு சாஸ்திரம் பார்க்கறதுக்கு ஆள் இல்ல, யாருக்கோ சாஸ்திரம் பார்க்கிறாங்க. ஏமாறக்கூடிய சமுதாயம் இருக்கும் வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்து கொண்டே இருப்பாங்க. எனவே அந்த பிச்சைக்காரர் ஏதாவது ஒன்று சொல்ல அது உண்மையாயிருச்சுன்னு சொன்னா உடனே நம்பிடுவாங்க, அதுக்கு தேவையான எல்லாம் செய்வாங்க, என்ன செய்யணும்னு கேட்பாங்க. அப்படி ஆடு வாங்கணும், கோழி வாங்கணும், யானை வாங்கணும், கடல் சிறி எடுக்கணும், வானத்து நட்சத்திரம் எடுக்கணும், எல்லாத்துக்கும் தயார். தஜ்ஜால் வந்து சொல்லுவான், கையை நிறுத்துவான், மழை பொழியும் பூமியில, நாம நாலு மாசம் அஞ்சு மாசம் கஷ்டப்படக்கூடிய பூமியில அந்த கையை நிறுத்தினுடனே விளைச்சல் வெளியில வரும். எதை நம்புவாங்க? ஈமான் உள்ளவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் ஈமான்ல அசைவுள்ளவங்க, பலஹீனமானவங்க எல்லாரும் அவனை நம்பிடுவாங்க. எனவேதான் எதிர்பார்க்கப்படக்கூடிய கெடுதிகளில மிகவும் பயங்கரமான கெடுதி தஜ்ஜாலுடைய கெடுதி. அதற்கு முன்பாக அமல் செய்து கொள்ளுங்க. தஜ்ஜால் வந்ததுக்கு பின்னாடி அமல் செய்யலாம் என்று யாரும் நினைச்சிடாதீங்க. அதையும் தாண்டினால் அமர் கியாமத்து வந்துவிடலாம். கியாமத்தை தள்ளி போடவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. இப்பதான் வாலிபம் அறிக்குது, இப்பதான் கொஞ்சம் எல்லாம் துளுத்துக்கு வருது, கொஞ்சம் பிற்படுத்துவோமே, 2018 ஆக்குவோம், இல்லாடி 2020 கியாமத்து வரட்டும், கொஞ்சம் பிற்படுத்துவோம். யார் பிற்படுத்துவது? பிற்படுத்தவும் முடியாது, தள்ளி போடவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. செய்யாம தேவையில்லை, நமக்கு இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்போம். அன்புக்குரியவர்களே, 100 வருடத்துக்கு முன்பு இந்த இடத்துல இருந்தவர்களில் யாரும் இந்த இடத்துல இப்போது இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். இன்னும் 100 வருடத்துக்கு பின்பு இந்த இடத்துல நாம் எல்லாம் இருப்போமா இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நாடினாலே தவிர யாருமே இருக்க முடியாது. என்னுடைய உம்மத்துடைய வயது 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்று காருணிய நபி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்குள்ளதான் நாம போட்டியும் பெருமையும் அகம்பாவமும் எல்லா விஷயத்திலும் தீனுடைய விஷயத்திலும் எல்லாத்திலையும் பயான் எப்படி 4 பேர் சேர்ந்து என்ன பயான் பண்ணினாரு? என்னை பெருமைப்படுத்துவதற்காகவோ அல்லது இந்த பள்ளியை பெருமைப்படுத்துவதற்காகவோ நாம் இங்கே பிறக்கவில்லை, இங்கே வளரவில்லை, இங்கே வாழவில்லை. நம்மை படைத்த அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வந்திருக்கின்றோம். உங்களுடைய ரப்பை உயர்வுபடுத்துங்கள். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்லை, எந்த கோடியிலே எந்த கோணத்திலே அட்லாண்டிக் சமுத்திரத்துக்குள்ளே வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் விண்ணிலே பறந்து திரிந்தாலும் பரவாயில்லை. இன்று பாவங்கள் காற்றிலே கலக்கப்பட்டிருக்கின்றது. முந்தைய ஒரு காலத்திலே ஆண் பெண் பிள்ளைகளை அந்நிய ஆணையும் அந்நிய பெண்ணையும் இருவரும் சேர்ந்து ஒரு இடத்திலே தனிமையில் இருந்தால் அங்கே ஷைத்தான் மூன்றாவது நபராக இருக்கின்றான் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இருவரும் உடல் ரீதியாக ஒன்று சேர தேவையில்லை. இன்று தாய் தந்தையர்களுக்கு மத்தியிலே பிள்ளைகள் இருக்கின்றார்கள், ஆனால் காற்றிலே பாவம் கலந்து இருவரும் அங்கே தொலைத் தொடர்பிலே இருவரும் ஒன்றித்திருக்கின்றார்கள் என்றால் இன்று காற்றிலே பாவம் கலக்கப்பட்டிருக்கின்றது. இன்று காற்றை விட வேகமானது ஒன்றுமில்லை, அதை விட வேகமாக அல்லாஹ்வுடைய மக்பரத்தின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் ராய்ந்து கொண்டு வாருங்கள். ஓட்ட போட்டியிலே எப்படி வேகமாக ஓட வேண்டும் என்று நிற்கின்றீர்களோ இதே போன்று கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே, அண்டை அயலவர் வீட்டவர்களுக்கு இடையிலே, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு இடையிலே அமல்களிலே போட்டி போடுங்கள் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் நம்முடைய விடயங்கள் ஒன்று வளமை வந்துவிடலாம், அத்துழியம் செய்யக்கூடிய பணம் வந்துவிடலாம், அல்லது வறுமை வந்துவிடலாம், அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய வறுமை, அல்லது நோய் வந்துவிடலாம், சின்ன பின்னப்படுத்தக்கூடிய நோய் அமல் செய்ய முடியாமல் ஆகிவிடும், அல்லது வயோதிகம் வந்துவிடலாம், அந்த வயோதிகத்தை முறியடித்துக் கொண்டு அமல் செய்ய எழும்பி நிற்க முடியாமல் ஆகிவிடும், அல்லது மூத்து வந்துவிடலாம், மூத்தானவர்கள் கபரிலேயோ சிராத்திலேயோ மஹ்ஷரிலேயோ எந்த தொழுகை நோன்பு எந்த அமலும் செய்ய முடியாது, அல்லது அதையும் தாண்டினால் தஜ்ஜால் வந்துவிடலாம், தஜ்ஜால் வந்தால் அமல் செய்ய முடியாது, அதையும் தாண்டினீர்கள் என்றால் கியாமத்து வந்துவிடலாம். எனவே அந்த கியாமத்தை தள்ளி போட முடியாது, தவிர்க்க முடியாது. இந்த அத்தனை இந்த வேலை தவிர வேறு எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? வேற எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த வேளிலே ஒன்று வந்தாலும் நம்மளால் எந்த அமலும் செய்ய முடியாது. அங்கே நம்முடைய அமல்களை உயர்த்துவதற்காக வேண்டி, நம்ம அமல்களை எழுதுவதற்காக வேண்டி மலக்குமார்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. கவலைகள், கஷ்டங்கள், நோய் நொடிகள் அனைத்தையும் அகற்றுவானாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் எல்லோருக்கும் தேக ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்து விடுவாயாக. அத்துயம் செய்யக்கூடிய பணத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எங்களுக்கு தேவையான பணத்தை தந்து அதை உன்னுடைய பாதையில் செலவு செய்ய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய தனவந்தர்களை உன்னுடைய தீனுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயாக. ஏழைகள், விதவைகள், அனாதைகளை தேடி சென்று கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களை பெற்றெடுத்த அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னித்துவாயாக. திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்து தௌபாவுக்கு நேரம் தந்து விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, வயோதிகத்தை தந்து அதிலே அமல் செய்ய முடியாத நிலைமைகளை தந்து விடாத ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே, தஜ்ஜாலுடைய கெடுதிகளை விட்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்து விடுவாயாக. கியாமத்துடைய நாளிலே எங்கள் எல்லோரையும் நிம்மதியாக வைத்து விடுவாயாக. அந்த அமளி சுமளிகளிலே எங்களை பதற்றப்பட வைத்து விடாத ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், அண்டை அயலவர்கள், முஸ்லிமான ஆண்பன் அனைவருடைய பாவங்களை மன்னித்துவாயாக. பூரா உலகத்துக்கு நிம்மதி சந்தோஷம் ராகத்தை தந்துவாயாக. தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக மக்கள் அனைவர்களை ஆக்கிடுவாயாக. எங்களுடைய நாட்டிலே யாரெல்லாம் எங்களை ஆளுகின்றார்களோ, ஆள வரப்போகின்றார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் உன்னுடைய பயத்தையும் எங்கள் மீது உள்ள இரக்கத்தையும் கொடுத்துருவாயாக. உன்னை பயப்படாத எங்கள் மீது இரக்கம் இல்லாதவர்களுடைய ஆட்சிகளை பிடுங்கி விடுவாயாக. அவருடைய ஆட்சியிலே அவர்களுக்கு ஆட்டம் கொடுத்து விடுவாயாக. எங்கள் மீது இரக்கமும் உன்னை பயப்படக்கூடியவர்களுக்கும் அந்த சிம்மாசனத்தை கொடுத்துருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யார் வேண்டும் என்றாலும் ஆட்சியில் இருக்கட்டும், அது உன்னை பயந்தவர்கள் எங்களை இரக்கப்படக்கூடியவர்களுக்கு கொடுத்துருவாயாக. ரப்பே ரஹ்மானே, ஈமானோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய எங்களை ஆக்கி விடுவாயாக. எங்கள் எல்லோருடைய கடைசி முடிவை நல்ல முடிவாக்கி தந்துருவாயாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.